ஹரே கிருஷ்ணா, பகவத்கீதை உண்மவுருவில் அத்தியாயம் நான்கு, உன்னத அறிவு, பதம் ஆறு. ஓம் நமாம் பகவதே வாசுதேவாயாம் ஜய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யா பிரபோ நித்யானந்தம் ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசதி கௌரபக்தவிருந்தம் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா ராம ராம ஹரி ஹரே. அஜோபி சன் அவ்யாத்மா பூதானாம் ஈஸ்வரோபி சன் பிரகிருதிம் ஸ்வம் அதிஷ்டாயம் சம்பவாமி ஆத்ம மாயையாம். அஜோபி சன் அவ்யாத்மா பூதானாம் ஈஸ்வரோபி சன் பிரகிருதிம் ஸ்வம் அதிஷ்டாயம் சம்பவாமி ஆத்ம மாயையாம். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தேவத்ராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர் ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதகி ஜெய். நான் பிறப்பற்றவனாக இருந்தாலும், எனது திவ்யமான உடல் அழிவற்றதாக இருந்தாலும், உயிர்வாளிகள் அனைவருக்கும் நானே இறைவனாக இருந்தாலும், நான் எனது சுயமான திவ்ய உருவில் ஒவ்வொரு யுகத்திலும் தோன்றுகின்றேன். ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஜ்ஞானாஞ்சனசலாகயம் சக்ஷுரன்மிலீதம் யேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹம். நம ஓம் விஷ்ணுபதாய கிருஷ்ணப்ரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த ஸ்வாமின் இதி நாமினே. நமஸ்தே சரஸ்வதி தேவை கௌரவாணி பிரச்சாரிணிம் நிர்விசேஷா சூன்யவாதீம் பஷாத் தேசதாரிணிம். நமோ மகாவதன்யாய கிருஷ்ண பிரேம பிரதாயதின் கிருஷ்ணாய கிருஷ்ண சைதன்யா நாமினே கௌரத்விஷே நமஹம். யம் பிரம்மா வருணேந்திர ருத்ரமருதை ஸ்துன்வந்தி திவ்யைஸ்தவைம் வேதை சாங்கபதக்ரமௌபநிஷது காயந்தி யம் சாமகம் த்யானாவஸ்தித தத்கதீன மனஷா பஷ்யந்தி யம் யோகினம் யஷந்தம் நாவிதோ சுரா சுரகணா தேவாய தஸ்மை நமஹ. ஹரே கிருஷ்ணம். பதம் ஆறு, அத்தியாயம் நான்கு, உன்னத அறிவில் இருக்கும். போன பதங்களில் கிருஷ்ணர் சொன்னார், அர்ஜுனா, நீயும் நானும் பல பல பிறவிகளை எடுத்துள்ளோம். இருந்த பொழுதிலும் நான் எல்லாவற்றையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்கின்றேன். ஆனால் எதிரிகளை தவிக்க செய்வோனே உன்னால் முடியாது அப்படின்னு கிருஷ்ணர் வந்து போன பதங்களில் வந்து அவர் வந்து கடவுள் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தார். நம்மளும் பார்த்தோம் எப்படி கிருஷ்ணர் எல்லாவற்றையும் ஞாபகம் வைத்துக்கொள்கிறார், நம்மளால் வந்து முடியாது அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். என்னுடைய நண்பர் பகவத்கீதை குரூப் ஒன்றில் வந்து ஒரு கேள்வியை கேட்டிருந்தார். என்ன கேள்வி அப்படின்னா, நேற்று சொல்லியிருந்தார் பகவான் பற்பல பிறவிகளை நானும் நீயும் எடுத்துள்ளோம். அந்த என்னுடைய நண்பர் கேட்டிருந்தார், அப்போ பகவானும் மனிதரை போன்று பிறந்து அதுக்கு பின்ன முக்தி பெற்றவரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து கேட்டிருந்தார். அதுக்கு என்ன விடை அப்படின்னா, கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தில் வந்து சொல்கிறார், நான் பிறப்பற்றவேன் பிறப்பற்றவன் அப்படின்னு வந்து கிருஷ்ணர் வந்து சொல்கிறார். பிறப்பற்றவன்னா ஒரு உதாரணத்துக்கு, நம்ம பிரைம் மினிஸ்டர் இருக்கார்னு வச்சுக்கோங்க. பிரைம் மினிஸ்டர் வந்து பிரைம் மினிஸ்டரோ இல்லை வந்து நம்மளுடைய ஜெயிலில் இருக்கிற சூப்பர்வைசரோ ஜெயிலை சுற்றி பார்க்குறதுக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. உள்ள பிரைம் மினிஸ்டர் வந்து சிறைச்சாலைக்கு போகிறார், அங்கே இருக்கிற கைதிகள் எல்லாம் வந்து பார்க்குறதுக்கு பார்வையிடுறதுக்காண்டி போகிறார். அப்படி பார்வையிட்டு இருக்கும் பொழுது யாருனா வந்து பிரைம் மினிஸ்டரும் வந்து கைதியா அப்படின்னு கேட்டால் எப்படி இருக்கும், நமக்கு வந்து சிரிப்பாக தான் இருக்கும். அதுபோல் பகவான் வந்து, ஏன்னா பிரைம் மினிஸ்டர் எதுக்கு போயிருக்கார் அப்படின்னா பார்வையிடுறதுக்காண்டி போயிருக்கார், அவர் வந்து சிறை கைதி கிடையாது. அதுபோல் இந்த பௌதிக உலகம் அப்படிங்கிறது வந்து சிறை போல் ஒப்பிடப்படுகிறது. பகவான் வந்து இந்த லோகத்துக்கு வரும்பொழுது இந்த லோகத்தில் பார்வையிட்டுட்டு இங்கே இந்த துன்பப்படுற ஆத்மாக்களை எடுத்து செல்வதற்காண்டி கிருஷ்ணர் இங்கே வந்திருக்கார். எப்படி பிரைம் மினிஸ்டர் போயிட்டு பார்வையிடுறதுக்காண்டி போனாரோ, அதுபோல் கிருஷ்ணர் இந்த லோகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து வந்து விடுதலை செய்வதற்காண்டி கிருஷ்ணர் இந்த லோகத்துக்கு வரார். அதுபோல் இந்த கிருஷ்ணர் வந்து இந்த லோகத்தை சேர்ந்தவர் கிடையாது. இப்போ கிருஷ்ணர் வந்து பிரபுபாதர் வந்து பிறந்திருக்கார் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் அந்த இந்த இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தோன்றியிருக்கார். அவர் வந்து பிறக்கலை, தோன்றியிருக்கார். எப்படி ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு சந்தியில் நிற்கிறோம், ஒரு ரோடில் வந்து நான்கு வீதி இருக்குது அப்படின்னா, நம்ம வந்து ஒரு இடத்துல நின்றுட்டுருக்கோம். அப்போ வந்து ஒருத்தர் வந்து வீதியை வந்து கடந்து போகிறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் வீதிக்கு வர்ற பொழுது தோன்றுறார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, அப்படியே நடந்துட்டு போயிட்டே போய் அந்த வீதியை கடந்து போயிடுறாரு. போனதுக்கப்புறம் என்ன பண்ண மாட்டேது, நமக்கு வந்து தெரிய மாட்டேது. அவர் வந்து தெருவில் வர்ற பொழுது தெரிஞ்சார், கொஞ்சம் பேர் நடந்து போகும்போது தெரிஞ்சார். அதுக்கப்புறம் அந்த தெருவை கடந்து போனதுக்கப்புறம் என்ன ஆகிடுது, அவர் வந்து மறைஞ்சி போயிட்டார். அதுக்கப்புறம் அதுபோல தான் வந்து கிருஷ்ணரும் வந்து பிறக்கிறது கிடையாது, தோன்றுகிறார். நம்ம என்ன முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவர் வந்து பிறப்பற்றவர். இந்த ஸ்லோகத்தில் தெளிவாக சொல்கிறார், நான் வந்து பிறப்பற்றவேன், அஜா அப்படின்னு வந்து சொல்கிறார். இருந்தாலும் வந்து கிருஷ்ணர் தோன்றுகின்றார். அதுக்கப்புறம் இன்னொரு உதாரணம் சில பிரபுபாதர் கொடுக்குறார், எப்படி சூரியன் வந்து காலையில் தோன்றுகின்றது, ஈவினிங் சாயங்காலம் வந்து மறைந்து விடுகிறது. அது வந்து ஆனால் அந்த சூரியன் லோகத்தில் இருந்து அது அங்கேயே தான் வந்து இருக்கிறது. ஏன் அப்படின்னா, நம்ம வந்து பூமி சுற்றிக்கிட்டே இருக்குது, வந்து சூரியன் அதே இடத்துல தான் இருக்குது. ஆனால் பூமி சுற்றுறதுனால என்ன பண்ணுது, அது வந்து தோன்றுவது போலவும் மறைவது போலவும் வந்து தென்று தெரிகிறது. அதுபோல தான் கிருஷ்ணர் இந்த லோகத்துக்கு வந்து தோன்றுகின்றார், பின்னு மறைகின்றார். அவர் வந்து நம்மளை போல மனிதன், மனித சரீரத்தையே எடுத்து நம்மளை மாதிரி சாதாரண ஒரு மனிதனாக பிறந்து அதுக்கப்புறம் வந்து முக்தி பெற்ற ஆத்மா கிடையாது அவர். அதனால் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கிருஷ்ணருடைய திருவிளையாடல்களும் நம்மளது நம்மளை போல மனிதனை போல வந்து கிடையாது. ஏன் இந்த கொஷின் வர்றதுக்கு காரணம், இந்த கேள்வி வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நிறைய பேர் இந்த லோகத்தில் வந்து கடவுள் கடவுள் கடவுள்னு வந்து சொல்கிறாங்க. அதனால தான் இந்த கொஷின், இந்த கேள்வி எழும்புறதுக்கு காரணமாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து இந்த உலகத்தில் வந்து தவறுதலான தத்துவங்களை வந்து சொல்கிறார்கள். நீயும் கடவுள், நானும் கடவுள், எல்லாருமே வந்து கடவுள் அப்படின்னு. அப்போ கடவுள் அப்படின்னா அவங்க என்ன, அதுக்கு என்ன விளக்கம் கொடுப்பாங்க அப்படின்னா, கடவுள் ஆனால் நம்ம வந்து அந்த கடவுள் அப்படிங்கிறத வந்து நம்ம மறந்து இருக்கிறோம். கடவுள் எங்கன்னா மறந்துருப்பாரா? போன ஸ்லோகத்தில் தான் கிருஷ்ணர் தெளிவாக சொன்னார், நான் வந்து எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுருப்பேன், ஆனால் வந்து நீ உன்னால் ஞாபகம் வச்சுருக்க முடியாது அப்படின்னு கிருஷ்ணர் வந்து சொல்கிறாரு. தெளிவாக கடவுள் அப்படின்னா என்றைக்குமே வந்து ஒரு பொழுது மறவிங்கிறதே மறதிங்கிறதே கிடையாது. மறதி இருந்துச்சுன்னா அப்புறம் எந்த மாதிரியான கடவுள் அவரு? நமக்கு வந்து மறதி இருந்துச்சுன்னா நம்மளை எப்படி கடவுள்னு ஏற்றுக்க முடியுமா? என்ன மாதிரியான கடவுள், கீழ்த்தரமான தரித்திர கடவுள். ஆனால் சில பேர் தத்துவவாதிகள், சில பேர் வந்து உலகத்தில் இப்படி தான் வந்து சுற்றி கொண்டே இருக்கிறார்கள். நீயும் கடவுள், நானும் கடவுள், எல்லோருமே கடவுள். இப்போ வந்து நம்ம கடவுள் அப்படிங்கிறத வந்து மறந்து இருக்கிறோம். நம்ம எப்போ வந்து அதை வந்து உணர்றோமோ அப்போ வந்து நம்ம கடவுள் ஆகிடுவோம் அப்படின்னு சில பேர் வந்து சொல்லுவாங்க. அதனால தான் என்னோடய நண்பரும் இப்படி கேள்வி கேட்டிருப்பார், பகவத்கீதை குரூப் ஒன்றில் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ஆனால் ஸ்ரீல பிரபுபாத் இந்த பொருளுரில் சொல்கிறார், நிறைய பேர் வந்து கடவுளுங்கிறவங்கள்ட்ட, சார் நீங்கள் வந்து இதே நேரத்தில் நேற்று என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு போயிட்டு அவர்கிட்ட கேட்டோம் அப்படின்னா அவர் என்ன சொல்லுவார், அவருக்கு வந்து ஒன்றுமே சொல்ல தெரியாது. அப்படிப்பட்டவங்களெல்லாம் நம்ம எப்படி கடவுளாக வந்து ஏற்றுக்க முடியும்? அதனால் இந்த மாதிரி தவறுதலான பிரச்சாரத்தில் போயிட்டு அவர்களே வந்து குழம்பி இருக்கிறார்கள். அதில் நம்மளும் போனோம் அப்படின்னா நம்மளையும் வந்து குழப்பி விடுவார்கள். அதனால் நம்ம என்ன பண்ணோம், அந்த மாதிரி இருக்கிற மக்கள்கிட்ட வந்து நம்ம வந்து போகக்கூடாது. கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதத்தில் வந்து தெளிவாக சொல்கிறாரு, எல்லா உயிர்வாளிகளுக்கும் நானே இறைவன் அப்படின்றாரு. அது வந்து தெளிவாக சொல்கிறாரு. அதுவும் இல்லாத வந்து போன ஸ்லோகத்துலேயும் சொன்னார், நான் வந்து எப்போவுமே வந்து நான் வந்து எல்லாத்தையும் ஞாபகம் வைத்திருக்கிறேன் அர்ஜுனா, உன்னால் ஞாபகம் வைத்திருக்க முடியாது அப்படின்னு தெளிவாக வந்து கிருஷ்ணர் வந்து சொல்கிறார். அதனால் வந்து இந்த மாதிரி யார் யாரெல்லாம் வந்து எல்லாருமே கடவுள் அப்படிங்கிற தத்துவெல்லாம் வந்து வீண் பேச்சு, ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுன்னு சொல்கிறது போல் அதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒத்து வரவே வராது. அதுக்கப்புறம் கிருஷ்ணருடைய உடல்னு பார்த்தோம் அப்படின்னா, கிருஷ்ணருடைய உடல் திவ்யமான உடல். நம்ம இப்போ வந்து இந்த பூலோகத்தில் இருக்கிறோம், நமக்கு ஒரு ஒரு மாதிரியான ஒரு சரீரம் இருக்குது. அதே வந்து இறந்ததுக்கப்புறம் என்ன ஆகும், ஒருவேளை வந்து நரகத்தில் இருக்கிற ஆத்மாக்களுக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவர்களுக்கு சரீரம் வேறையாக இருக்கும். நம்மளே இங்கேருந்து இப்போ இறந்து போனதுக்கப்புறம் யாருன்னா வந்து நரகலோகத்துக்கு போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சரீரம் வந்து இருக்காது. அந்த நரகலோகத்தில் எப்படிப்பட்ட சரீரம் தேவைப்படுதுமோ அதுபோல் சரீரம் வந்து அங்கே இருக்கும். அதுக்கப்புறம் சொர்க்கத்துக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், சொர்க்கத்துக்கு போகும்பொழுது இதே உடல் வந்து இருக்காது. ஏன்னா உடல் தான் இங்கேயே கிடக்குதே, நம்ம தான் இங்கே தான் வந்து வீட்லேயே தான் படுத்திருக்கோமே, ஆத்மா கிளம்பி போயிடுது இல்லையா. சொர்க்கலோகத்துக்கு போகும்பொழுது வேறு விதமான உடல் வந்து கிடைக்கும். ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் இந்த அறிவியல் விஞ்ஞானம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்னமோ ராக்கெட் அனுப்புகிறேன் சொர்க்கத்துக்கு வந்து ராக்கெட் அனுப்புகிறேன், சூரிய மண்டலத்துக்கு சந்திர மண்டலத்துக்கு ராக்கெட் அனுப்புகிறேன், அங்கே நிறைய உயிர்வாளிகள்லாம் இருக்காங்க, நம்மளும் அங்கே போய் தங்கலாம், அங்கே போய் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிதட்டுகிறார்கள். உயிர்வாளிகள் எல்லாமே சூரியலோகத்திலையும் சந்திரலோகத்திலையும் சொர்க்கலோகத்திலையும் வந்து இருக்கிறார்கள், வேத சாஸ்திரங்களில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இவர்கள் வந்து அங்கே வந்து சூரிய லோகத்துக்கும் போக முடியாது, சந்திர லோகத்துக்கும் போக முடியாது. அதெல்லாம் வந்து பல ஆயிரக்கணக்கான மைல் தூரத்துக்கு அப்பால் வந்து இருக்குது. ஒரு மனிதன் கூட இந்த இந்த சரீரத்தை எடுத்துக்கொண்டு சூரிய லோகத்துக்கோ சந்திர லோகத்துக்கோ இல்லை சொர்க்கலோகத்துக்கோ 100% போகவே முடியவே முடியாது. இந்த அறிவியல் விஞ்ஞானிகள் அவர்கள்லாம் வந்து பணத்தை விரயமாக்கி கொண்டே இருக்கிறார்கள். ஏன் அப்படின்னா, இங்கேயே தான் ஏகப்பட்ட நிலம் இருக்குது, பகவான் படைத்திருக்காரு. அது போய் சூரிய லோகத்துலேயும் சந்திர லோகத்துலேயும் வந்து இங்கே நிறைய இடம் இருக்குது, இங்கே கல்லுலாம் இருக்குது. கல் தான் எப்போ பக்கத்து நம்ம ரோட்லேயே கல் கிடக்குதே, அது இவ்வளோ பல பல கோடிக்கணக்கான பணங்களை செலவு செய்து அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், அங்கே சூரிய லோகத்துக்கும் சந்திர லோகத்துக்கும் போய் ஒரு சின்ன கல் எடுத்துகிட்டு வந்துட்டு காமிக்கிறார்கள் மக்கள்கிட்ட. இந்த பாருங்கள், நாங்கள் சந்திரலோகம் போயிட்டோம், அங்கே வந்து கல்லெல்லாம் எடுத்து வந்திருக்கோம், அங்கே உயிர்வாளிகள்லாம் இருக்காங்க, அங்கெல்லாம் நம்ம போகலாம் அப்படின்ட்டு. இதெல்லாம் வந்து வீண் பேச்சு. சாஸ்திரங்களில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, நம்ம சூரியலோகத்துக்கு போகலாம், சந்திரலோகத்துக்கு போகலாம், சொர்க்கலோகத்துக்கு போகலாம், அதெல்லாம் சாஸ்திரம் வந்து போக முடியாதுன்னு சொல்லலை. ஆனால் இதே சரீரத்தால் போக முடியாது, அது வேணால் 100% உண்மை. ஏன் அப்படின்னா, சொர்க்கலோகத்தில் தட்பவெப்ப நிலை மாறும். உதாரணத்துக்கு இப்போ நம்மளோட இங்கே இருக்கிறோம், அந்த இடத்துல வந்து சூரிய வெளி எவ்வளோ கது வெப்பம் பயங்கரமாக இருக்கு இல்லையா, அதே வந்து சூரியலோகத்துக்கு போனோம்னா எவ்வளோ வெப்பம் இருக்கும், பயங்கரமான சூடு இருக்கும். அப்போ என்ன பண்ணோம், இந்த மாதிரியான உடல் வந்து நமக்கு இருக்காது. அங்கே எப்படி உடல் இருக்கும் அப்படின்னா, நம்ம இந்த பூலோகத்தில் இருக்கும் பொழுது நம்ம நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் நம்மளோட பஞ்சபூதத்தால் செஞ்சுருக்கப்பட்ட இந்த உடல், இதில் வந்து இப்போ வந்து நிலம் வந்து நம்மளோட உடலில் ஜாஸ்தியாக இருக்குது. அதே வந்து நம்ம இந்த சூரியலோகத்துக்கு போகும்பொழுதே அப்போ வந்து நெருப்பு ஜாஸ்தியாக இருக்கும். இந்த கலவைகள் மாறி 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 எந்த லோகத்தில் எப்படி தேவைப்படுமோ அந்த லோகத்தில் அதுக்கு தகர்ந்தார் போல் நம்மளோட உடல் வடிவமைப்பு இருக்கும். அதுக்கப்புறம் வைகுண்ட லோகத்துக்கு போனோம் அப்படின்னா, வைகுண்டத்தில் வந்து நமக்கு ஆன்மீகமயமான உடல் வந்து நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து எந்தெந்த லோகத்துக்கு போகிறோமோ அந்தந்த லோகத்துக்கு தகுந்த மாதிரி உடல் வந்து கிடைக்கும். ஆனால் கிருஷ்ணருடைய உடல் வந்து அப்படியே கிடையவே கிடையாது. திவ்யமான உடல், எப்பொழுதும் எந்த லோகத்துக்கு அவர் போனாலும் சரி, அவருடைய உண்மை அவருடைய லோகம் கோலோக பிருந்தாவனம், வைகுண்ட லோகத்தில் அவருடைய தாமம் இருக்கிறது. அவர் இந்த பௌதிக லோகத்துக்கு வந்தாலும் சரி, வேறு எந்த லோகத்துக்கு சொர்க்க லோகத்துக்கு பார்வையிடுறதுக்காண்டி போனாலும் சரி, எந்த லோகத்துக்கு போனாலும் அவருடைய திவ்யமான உடலோட இரண்டு புஜங்களுடைய கிருஷ்ணருடைய சொரூபம் புல்லாங்குழலோட வேணும் குணந்த மரவிந்ததலாயதாட்சம் பர்காவதம் சமசிதாம்புத சுந்தராங்கம் கந்தர்ப கோடி கமனீய விசேஷ சோபம் கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. பகவான் சுந்தரமான வடிவத்தில் எங்கே போனாலும் வந்து ஒரே மாதிரியாக தான் இருக்கான், நம்மளை போல வந்து உடல் மாறுவதே வந்து கிடையாது. அதுக்கப்புறம் நம்மளுடைய பிரபுபாதர் சொல்கிறார், நம்மளுடைய சரீரம் என்றைக்குமே அழிவுடக்கூடிய சரீரம். நம்ம இப்போ இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு அழகான ஒரு ஆண்மகனாகவோ ஆண்மகளாகவோ இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம வயதாக 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 என்னாகும், நம்மளோட உடல் கொஞ்சம் கொஞ்சமாக அழிவற்றேற்றே போகும். ஆனால் கிருஷ்ணருடைய உடல் வந்து அந்த மாதிரி அழிவுறக்கூடிய கிடையாது, அது அழிவுங்கிறதே வந்து கிருஷ்ணருடைய உடலுக்கு வந்து கிடையவே கிடையாது. நம்ம தான் என்ன பண்ணுவோம், நம்மளுடைய ஞாபக சக்தி நம்மளுடைய புத்தி எல்லாமே என்ன பண்ணுவோம், கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அழிவுற்றுக்கிட்டே வந்து போயிட்டே இருக்கும். ஆனால் கிருஷ்ணருடைய ஞாபக சக்தி அவருடைய புத்தி எல்லாமே வந்து அழிவுறக்கூடியது வந்து கிடையவே கிடையாது. கிருஷ்ண கிருஷ்ண பிரபுபாதர் சொல்கிறார், குருக்ஷேத்திரத்தில் கிருஷ்ணர் வந்து சண்டை போடும் பொழுது அவர் வந்து தாத்தா வரும், நம்மளுடைய பௌதிக கணக்கின்படி அவர் வந்து தாத்தா, அவருக்கு வந்து நிறைய பேர குழந்தைகள்லாம் வந்து இருந்துச்சு. 16108 மனைவிகள் கிருஷ்ணர் வந்து திருமணம் செய்து கொண்டார், ஒவ்வொரு மனைவிக்கும் 10 10 குழந்தைகள் இருந்துச்சு. அப்படி பார்க்கும் பொழுது லட்சக்கணக்கான பேரன்கள் பேத்திகளும் வந்து கிருஷ்ணருக்கு இருந்தார்கள். இருந்தாலும் குருக்ஷேத்திர போரில் கிருஷ்ணர் சண்டை போடும்போது பார்த்தோம் அப்படின்னா நவ யௌவனமாக இருந்து இருந்தார். எப்படி 20 வயசு வாலிபன் எப்படி ஒரு துள்ளி குதிச்சு ஓடுவானோ அது போல தான் வந்து கிருஷ்ணர் வந்து எப்பா என்னை தூக்குங்கப்பா என்னால் வந்து சண்டை போட முடியல உட்காந்துக்கிட்டேன் முட்டி கால்லாம் வலிக்குதுப்பா கையெல்லாம் வலிக்குதுப்பா அப்படின்னு வந்து கிருஷ்ணர் வந்து சொல்ல அப்படி ஜம்முன்னு குதிச்சு வந்து பீஷ்ம தேவர் தாக்கிறதுக்கு வந்து ஓடுற சக்கரத்தை பிடுங்கிட்டு அப்படி எப்படி ஒரு சிங்கம் பாஞ்சிட்டு போமோ அது போல வந்து கிருஷ்ணர் வந்து தாத்தாவா பௌதிக கணக்கின்படி தாத்தாவா இருந்தாலும் அப்படி சிங்கம் மாதிரி சீறி பாஞ்சிக்கிட்டு வந்து போறார் அவருடைய வந்து ஏன் அப்படின்னா திவ்யமான உடல் கிருஷ்ணர் ஸ்லோகத்தில் சொல்றது போல வந்து அவர் பிறப்பற்றவர் திவ்யமான உடலாக இருக்கிறதுனால அதுக்கப்புறம் நம்மளோட பிறப்பு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட பிறப்புலாம் வந்து வந்து வர்ணனை பண்ணோம் அப்படின்னா ரொம்பவும் வந்து கஷ்டம் ஏன் அப்படின்னா நம்ம பிறக்கும் போதே பார்க்குறோம் அம்மா ஒரு பக்கம் அழுகுது குழந்த ஒரு பக்கம் அழுகுது ஏன் அப்படின்னா நம்மளுடைய கர்ப்பத்திலிருந்து வரும் பொழுது குழந்தை சின்னோண்டு இடம் வந்து ரொம்பவும் சின்னதாக இருக்கும் அந்த சின்ன இடத்துக்குள்ளெல்லாம் என்ன பண்ணோம் குழந்தை அப்படியே சிக்கி தடுமாறி அப்படியே மூச்சே வந்து என்ன என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா சாஸ்திரங்களில் ஒரு நிமிஷம் மூச்சே அந்த குழந்தைக்கு வந்து அந்த வாயில் வழியாக குளம் கர்ப்பத்திலிருந்து வரும் பொழுது அப்படியே தலை வெளியில் வர முடியாத அது ஒரு நிமிஷம் அப்படியே மூச்சே நின்றுபடும் அம்மாவுக்கும் தாய்மார்களுக்கும் என்ன பண்ணோம் பெண்களுக்கும் வலி வலி பயங்கரமான வலி ஒரு பக்கம் வந்து அம்மா கற்றுக்கிட்டு இருக்கோம் இன்னொரு பக்கம் குழந்தை கற்றுக்கிட்டு இருக்கோம் இதுதான் வந்து நம்மளுடைய நிலைமை ஆனால் வந்து கிருஷ்ணர் வந்து அவதாரம் செய்கிறது அப்படியா தேவர்கள் தேவிகள் எல்லாமே ஜெயோ ஜெய ஜெய ஜெயன்னு ஆனந்தமாக வந்து விளையாண்டு கொண்டே இருக்கார்கள் கிருஷ்ணர் வந்து அப்படியே பிறகுறார் அந்த மாதிரி வந்து நம்மளோட வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து கிடையாது மருத்துவத்தில் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை பிறக்கும் பொழுது அது அந்த குழந்தை என்ன பண்ணும் நம்மலாம் வந்து பிறந்துட்டு உயிர் இல்லாமல் வந்து பிறப்போம் நம்மளோட கான்சியஸ் இருக்கு இல்லையா அது வந்து இருக்கவே வந்து இருக்காது அது எப்படி ஒரு கறிக்கட்டை விழுற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் பேச்சு மூச்சே இல்லாமல் அந்த குழந்தை வெளியில் வந்து உழும் அப்போ என்ன பண்ணுவார்கள் மருத்துவர்கள் நம்மளோட காலை தலைகளாக நம்மளை வந்து தலைகளாக பிடித்து அதை என்ன பண்ணுவாங்க ரெண்டு ஆட்டை ஆட்டி ரெண்டு போடு போடுவாங்க ரெண்டு பக்கம் தட்டுனதுக்கப்புறம் தான் அது பட்டுன்னு என்ன பண்ணுவோம் அதோட பிரெயினு எல்லாமே சுவாசம் எல்லாமே வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கணும் உடனே எங்கன்னா வந்து குழந்தை அழுவலை அப்படின்னா மருத்துவர்களுக்கு உடனே பிரச்சனையாக போயிடும் அது வந்து ஏன்னா அது வந்து அதோட கான்சியஸ் வந்து வரல அப்படின்னா கான்சியஸ் வரல மூச்சு சுவாசம்லாம் வரல அப்படின்னா பிரச்சனையாக போயிடும் அதனால தான் தலைகளை பிடிச்சி ரெண்டு தட்டு தட்டுவாங்க நீங்கள் எங்கன்னா மருத்துவர்கள்ட்ட பிரசவம் பார்க்குற மருத்துவர்கள்ட்ட போய் கேட்டீங்கன்னா கூட தெரியும் இல்லைன்னா உங்களோட குழந்தைகளே பார்த்தீங்கன்னா கூட தெரியும் ரெண்டு தட்டு தட்டினோன்னா அப்போ தான் வந்து கான்சியஸே வரும் இது 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 போல் வந்து நம்மளோட பிறப்புலாம் வந்து இந்த மாதிரியே வந்து இருக்கிறது சில குழந்தைகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ தான் வந்து டயப்பரை போட்டு விட்றாங்க ஆனால் அப்படி சில குழந்தைங்கள் எங்கன்னா யூரின் போயிடுச்சு மலம் போயிடுச்சு அப்படின்னா அப்போ அம்மா அம்மா எங்கன்னா அப்பா அம்மா எங்கன்னா பார்க்கலன்னு வச்சுக்கோங்க அந்த குழந்தை என்ன பண்ணும் அந்த ஸ்டூல்லையும் அந்த மூத்திரத்துலேயும் மலத்துலேயும் அது பாட்டு விளாண்டுக்கிட்டே இருக்கும் அந்த குழந்தைக்கு தெரியுமா என்ன இது வந்து மலம் மூத்திரம் நம்ம வந்து கையை வச்சு விளையாடக்கூடாதுன்னு அது ஏதோ நினைக்கிறோம் சரி விளையாடுறதுக்கு நமக்கு ஏதோ ஒன்று கிடச்சிச்சிராபா அப்படின்னு சொல்லிட்டு அதை என்ன பண்ணுவோம் அது மலம் மூத்திரத்தில் அப்படியே விளாண்டுக்கிட்டு சில நேரத்தில் சாப்பிட கூட ஆரம்பிச்சிடும் அதுக்கு என்ன தெரியாது அது ஏதோ ஒன்று அப்படி சொல்லிட்டு வாயில் வச்சுக்கிட்டு அது பாட்டுக்கு வந்து இருக்கும் இது இந்த மாதிரி நம்மளோட பிறப்பு இவ்வளோ லட்சணத்தில் இருக்குது இதை போயிட்டு திவ்யமாக இருக்கிற கிருஷ்ணர் வந்து நம்ம எப்படி ஒப்பிட முடியும் சுத்தமாக வந்து வந்து ஒப்பிடமே வந்து முடியாது ஆனால் இந்த நாராயணம் சொல்லி கொண்டிருக்கிறவர்கள் நாசிகவாதர்கள்லாம் ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது போல் இவர்களெல்லாம் வந்து நானும் கடவுள் நீயும் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருப்பார்கள் ஆனால் கிருஷ்ணர் வந்து அந்த மாதிரி வந்து கிடையவே வந்து கிடையாது அப்புறம் நம்ம குழந்தையாக இருக்கும்பொழுது பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஏகப்பட்ட கொசுலாம் வந்து கடிக்கும் கொசு கடிக்கிறப்போ அந்த குழந்தை ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்தும் அப்போ கத்தும் பொழுது அம்மா ஓடி வருவாங்க ஓடி வந்துட்டு சரி இது பசிக்குது போல் இருக்கே அம்மாவுக்கு வந்து தெரியாது இது கொசு கடிச்சிருச்சு அதனால தான் ஏன்னா குழந்தைக்கு சொல்ல தெரியாது கொசு கடிச்சிச்சு அதனால தான் எனக்கு வலிக்குது அப்படின்ட்டு இங்கே எங்கன்னா சொரிஞ்சு விடு அந்த கொசுவை தள்ளி விடு அப்படின்னு சொல்ல தெரியாது ஆனால் அம்மா என்ன நினைக்கும் சரி பசிக்குது போல் இருக்கு அப்படின்னு எடுத்து பால் கொடுக்கும் அப்புறமா அது கத்திக்கிட்டே இருக்கும் ஏன்னா கொசு கடிச்சிக்கிட்டே இருக்கு இல்லையா ஆனால் இதுதான் வந்து நம்மளுடைய பிறப்பின் சரித்திரம் நமக்கும் வந்து கொசு கடிக்குதுன்னு சொல்ல தெரியாது அம்மாவுக்கும் புரிஞ்சுக்கிறது தெரியாது ஸோ இந்த மாதிரியான நம்மளோட பிறப்பின் சரித்திரங்கள்லாம் இருக்கும் பொழுது அதை கிருஷ்ணரோட கொஞ்சம் கூட ஒப்பிடவே முடியாது கிருஷ்ணர் வந்து இந்த லோகத்தில் தோன்றும் பொழுது எப்படி தோன்றுனார் அப்படின்னா சங்கு சக்கர கதாபத்மத்தோட நாராயண ரூபத்தில் 4 புஜங்களோட தேவகிக்கும் வசுதேவருக்கும் அவன் வந்து காட்சி கொடுக்குறார். காட்சி கொடுத்துட்டு ஏன் அப்படி சங்க சக்கர கதாபத்மாவா நாராயணரா வர்றார் அப்படின்னா, தேவகியும் வசுதேவர்களும் தபஸ்யா பல வருடக்கணக்கான தபஸ்யா பண்ணி அவங்கள நீ வந்து எனக்கு குழந்தைகளாக பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து வரம் கேட்டிருந்தாங்க. அப்போ கிருஷ்ணர் சாதாரணமாக ஒரு குழந்த மாதிரியே பிறந்துட்டாரு அப்படின்னா, தோன்றிட்டுறாரு அப்படின்னா, இந்த வசுதேவன் தேவகியும் நினச்சிக்குவாங்க இது கிருஷ்ணர் கிடையாது, இது கடவுள் கிடையாது அப்படின்னு நினச்சிக்குவாங்க. அதனால தான் அவர் என்ன பண்ணார், நாராயண ரூபத்திலேயே எப்படி அவங்க தபஸ்யா பண்ணிட்டு இருக்கும்போது தோன்றுனாரோ அதே போல் வந்து என்ன பண்ணுறாரு, இந்த சங்கு சக்கர கதாபத்மத்தோட வந்து தோன்றுறாரு. அப்போ தான் வந்து கிருஷ்ணரே வந்து அவதாரமாக வந்து வந்திருக்கார், தோன்றிருக்கார், அவரே தோன்றிருக்கார் அப்படின்னு தெரியறதுக்காண்டி சங்கு சக்கர கதாபத்மத்தோட வந்து வராரு. வந்த உடனேயே அவங்களுக்கு காட்சி தரிசனம் கொடுத்து உடனே பட்டுன்னு எப்படி ஒரு கிருஷ்ணர் ஒரு ரெண்டு ரெண்டு புஜங்களோடு இருக்கிற கிருஷ்ணர் மாதிரி ஒரு சின்ன குழந்தையாக வந்து மாறிடுறாரு. நம்ம என்ன பண்ணோம், மல மூத்திரத்தை வந்து சாப்பிட்டோம் தெரியாமல் கூட. ஆனால் வந்து இவர் அது அதுவும் தெரியாது, இது வந்து மல மூத்திரமா இல்லை சாப்பாடான்னு கூட தெரியாமல் நம்ம வந்து இருந்தோம். ஆனால் கிருஷ்ணருங்க வந்து பட்டுன்னு நாலு புஜங்களில் இருந்து இரண்டு புஜங்களாக மாறி உடனே வந்து வசுதேவரை பார்த்து சொன்னார், பேசுகிறாரு, வசுதேவரே என்னை இக்கரையிலேருந்து அக்கறைக்கு எடுத்துக்கிட்டு போங்க அப்படின்னு பேசுகிறாரு. நமக்கு வந்து கொசு கடிக்கிறது கூட பேச தெரியாமல் சொல்ல தெரியாமல் அழுதுகிட்டே கிடந்தோம். ஆனால் கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கிருஷ்ணர் வந்து வசுதேவருக்கு வந்து கட்டளை இடுறாரு, என்னை தூக்கிட்டு போங்க அப்படின்ட்டு. நம்மளாம் வந்து பேசுகிறதுக்காக பல வருடங்கள் ஆகுது, ஆனால் கிருஷ்ணர் வந்து சின்ன குழந்தையாக இருந்தாலும் அவரோட ஆறு விதமான ஐஸ்வர்யங்களும் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களுக்கும் கிருஷ்ணருக்கு ஒரு வாலிபனாக இருக்கும் பொழுது என்னென்ன ஐஸ்வர்யங்கள்லாம் இருக்கோ அது எல்லா ஐஸ்வர்யங்களும் குழந்தையாக இருக்கும் பொழுதே வந்து இருந்தது. அதனால தான் ஒரு சின்ன குழந்தையாக கிருஷ்ணர் இருக்கும்பொழுது ஒரு வருடத்துக்குள்ளே பிறந்து கொஞ்ச நாள்லேயே கம்சன் என்ன பண்ணார், பூத்னாவை அனுப்பி இந்த இருக்கிற விருந்தாவனத்தில் இருக்கிற குழந்தைகள் எல்லாமே கொன்னுடு அப்படின்னு சொல்லும்போது பூத்னா ஒரு அழகிய பெண்மணி போல் வந்து பூத்னா வந்து மார்பகத்தில் விஷத்தை தடவிக்கிட்டு பால் கொடுக்குறா. அப்போ கிருஷ்ணருக்கு தெரியும் இந்த மாதிரி வந்து கொல்றதுக்கு வந்திருக்கா அப்படின்ட்டு. அவர் கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு, குழந்தையா பூத்தனாவோட மடியில் படுத்துக்கிட்டு பால் கொடுக்குறாரு. பால் கொடுக்குறவங்களாம் எங்கப்பா கடவுள் சொல்கிறீங்க, நாஸ்திகவாதிகள்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கிருஷ்ணர் வந்து சின்னவோண்டு குழந்தை மாதிரி ஏதோ பால் குடிச்சிட்டு இருக்காரு, அவரை போய் கடவுள்னு சொல்கிறீங்களே அப்படின்னு வந்து இந்த நாஸ்திகவாதிகள் வந்து சொல்லுவார்கள். ஆனால் என்ன அதிசயம் அப்படின்னா, சாதாரண குழந்தைய போல் கிருஷ்ணர் வந்து பால் குடிக்கல, என்ன பண்ணாரு, பால் குடிக்கிறது போல் குடித்து பூத்தனாவோட உயிரையும் வந்து எடுத்துட்டார். அந்த பூத்தனா இறந்ததுக்கப்புறம் 8 மைல் தூரத்துக்கு வந்து அவளோட உடம்பு வந்து கிடந்தது. அவ்வளோ பெரிய அரக்கியை வந்து கிருஷ்ணர் வந்து கொண்டிருக்கார். இருந்தாலும் அவருடைய ஐஸ்வர்யங்கள் எப்போவுமே அவரோட இருக்கும். இந்த பதத்தில் கிருஷ்ணர் சொல்கிறது போல் அவர் எப்போவுமே வந்து பிறப்பறது கிடையாது, பிறப்பற்றவன் அஜா அப்படின்னு வந்து பொருள். எல்லா உயிர் எல்லா ஜீவராசிகளுக்கும் அவர் இறைவனாக வந்து இருக்கிறார். அவருடைய சரீரம் வந்து எப்பவும் திவ்யமான சரீரம். நம்மளுடைய நம்மளை போல் வந்து ஒவ்வொரு லோகத்தில் இருக்கும் பொழுது ஒவ்வொரு இடத்துல நம்ம பிறக்கும் பொழுதும் அந்த தட்ப வெப்பத்துக்கு தகுந்தாறு போல் நம்மளுடைய உடல் இருக்கிறது. ஆனால் கிருஷ்ணருடைய உடலோ திவ்யமான உடல், எங்கு சென்றாலும் அதே திவ்யமான உடலோடு செல்கிறார். நம்மளுடைய உடம்பு வந்து அழிந்து கொண்டே போகும், கிருஷ்ணருடைய உடல் வந்து அழியவே வந்து அழியாது. அதுக்கப்புறம் நம்மளுடைய பிறப்பு வந்து நம்மளோட வந்து நம்ம வந்து குழந்தையும் கற்றுது, அம்மாவும் கற்றுறாங்க, மலமூத்திரம் கூட தெரியாமல் இருக்கிறோம், கொசு கடிச்சா கூட தெரியாமல் இருக்கிறோம். ஆனால் கிருஷ்ணர் வந்து தோன்றிய உடனே வந்து வசுதேவருக்கு கட்டளை இடுறார். அதான் பகவானுடைய பிறப்பு வந்து பகவானுடைய பிறப்பு தோற்றம் வந்து ரொம்பவும் திவ்யமான வந்து தோற்றம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. நன்றி, வணக்கம். ஹரே கிருஷ்ண ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாத கி ஜெய். ஹரி ஓம் தத்சத்.